ஓம் சாந்தி. டிசம்பர் 22, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 17, 2003. சதா உங்களின் சுய மரியாதையுடன் இருந்து அனைவருக்கும் மதிப்பளித்து அவர்களை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குவதற்காக அவர்களுடன் ஒத்துழையுங்கள். இன்று பாக்கியத்தை அருள்பவரான பாப்தாதா எங்குமுள்ள தனது ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கிய ரேகைகளை பார்க்கின்றார். 1, இறை பராமரிப்பின் பாக்கியத்திற்கான ரேகை. 2, உண்மையான ஆசிரியரின் மேன்மையான கற்பித்தல்களின் பாக்கிய ரேகை. 3, ஸ்ரீமத்தின் பிரகாசிக்கும் ரேகை. இந்த 3 ரேகைகளும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருடைய நெற்றியின் மத்தியிலும் அழகாக பிரகாசிக்கின்றன. நீங்கள் அனைவரும் உங்களின் 3 வகையான பாக்கிய ரேகைகளையும் பார்க்கின்றீர்கள் தானே? பாக்கியத்தை அருள்பவர் குழந்தைகளான உங்களின் தந்தையாக இருக்கும் பொழுது உங்களை தவிர வேறு எவராலும் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை கொண்டிருக்க முடியுமா? உலகில் பல மில்லியன் ஆத்மாக்கள் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஆனால் அந்த மில்லியன்களில் இது 600,000 பேர்களை கொண்டதோர் குடும்பமாகும். நீங்கள் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினர்தானே? பொதுவாக இந்த 3 விஷயங்களும் பராமரிப்பு, படிப்பு, மேன்மையான வழிகாட்டல்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரின் வாழ்க்கையில் அத்தியாவசியமானவை. எவ்வாறாயினும் இந்த இறை பராமரிப்பிற்கும் வழிகாட்டல்களுக்கும் தேவ ஆத்மாக்களிடமிருந்து மனித ஆத்மாக்களிடமிருந்தும் பெறப்படுகின்ற பராமரிப்பிற்கும் படிப்பிற்கும் இடையே பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. எனவே உங்களின் பாக்கியம் மிக மென்மையானது. நீங்கள் ஒருபொழுதும் அதை கற்பனை கூட செய்யவில்லை. எவ்வாறாயினும் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரின் இதயமும் நான் அதை அடைந்து விட்டேன் என பாடுகிறது. நீங்கள் அதை அடைந்து விட்டீர்களா அல்லது இன்னமும் அதை அடைய வேண்டியுள்ளதா? நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் அதை அடைந்து விட்டீர்கள் தானே? இத்தகைய குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து தந்தையும் களிப்படைகின்றார். குழந்தைகள் கூறுகின்றார்கள், ஆகா பாபா, ஆகா. இது பாபாவின் அற்புதம். தந்தையும் கூறுகின்றார், ஆகா குழந்தைகளே, ஆகா. இது குழந்தைகளான உங்களின் அற்புதம். இந்த பாக்கியத்தை உங்களின் விழிப்புணர்வில் மட்டும் வைத்திருக்காதீர்கள். ஆனால் அந்த விழிப்புணர்வின் சதா சுரூபங்களாக இருங்கள். சில குழந்தைகள் மிக நன்றாக சிந்திக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எண்ணங்களின் சுரூபம் சூச்சனா சுரூப் ஆகக்கூடாது. நினைவின் சுரூபம், அதாவது ஸ்மிருதி ஸ்வரூப் ஆகுங்கள். நினைவின் சுரூபம் சக்தி சுரூபம், அதாவது சமர்த் ஸ்வரூப் ஆகும். எண்ணங்களின் சுரூபம் சக்தி சுரூபம் அல்ல. குழந்தைகளின் வெவ்வேறு விளையாட்டுகளை பார்க்கும் பொழுது பாப்தாதா தொடர்ந்தும் புன்னகை செய்கின்றார். சில குழந்தைகள் எண்ணங்களின் சுரூபங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சதா நினைவின் சுரூபங்களாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்கள் எண்ணங்களின் சுரூபங்களாக இருக்கிறார்கள். மற்ற நேரங்களில் அவர்கள் நினைவின் சுரூபங்களாக இருக்கிறார்கள். நினைவின் சுரூபங்களாக இருப்பவர்கள் சதா தமது இயல்பான ரூபத்தில் இருப்பார்கள். எண்ணங்களின் சுரூபமாக இருப்பவர்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இந்த சங்கம யுகம் முயற்சி செய்வதற்கான யுகம் அல்ல. இது சகல பேறுகளையும் அனுபவம் செய்வதற்கான யுகமாகும். நீங்கள் 63 பிறவிகளாக முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் இது இப்பொழுது அந்த முயற்சிகளின் பலனை அடைவதற்கான யுகம், அதாவது நேரமாகும். சரீரத்தின் விழிப்புணர்வுக்கு வருவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களா என பாப்தாதா பார்த்தார். நான் இன்னார் நான் இன்னார், அதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களா? அது இயல்பாக வந்ததல்லவா? சரீர உணர்வு உங்களின் சுபாவம் ஆகியதல்லவா? அது எப்படிப்பட்ட கடும் சுபாவம் ஆகியுள்ளது என்றால், இப்பொழுதும் ஆத்ம உணர்வு ஆகின்ற நேரத்திலும் சரீர உணர்வு அதை நோக்கி சில குழந்தைகளை ஈர்க்கின்றது. அதன் பின்னர் நீங்கள் நான் ஓர் ஆத்மா நான் ஓர் ஆத்மா என நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் சரீர உணர்வானது மிகவும் இயல்பானதாகிவிட்டது. உங்களின் விருப்பத்திற்கு மாறாக அல்லது நீங்கள் அதை பற்றி சிந்திக்காத போது கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் சரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது உங்களின் மரணித்து வாழும் பிறவியில் உங்களின் ஆத்ம உணர்விற்கான ஸ்திதி ஆத்மாக்களின் விழிப்புணர்வும் உங்களின் சுபாவமாகி இயல்பானதாக வேண்டும். நான் ஓர் ஆத்மா நான் ஓர் ஆத்மா என நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஒரு குழந்தை பிறந்து புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்கு வயதேறும் பொழுது, அவர் யார் என்றும் யாருக்கு சொந்தமானவர் என்றும் அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பிறந்தபோது பிராமண குழந்தைகளான உங்களுக்கு என்ன அறிமுகம் வழங்கப்பட்டது? நீங்கள் யார்? ஆத்மாவின் பாடம் உங்களுக்குள் உறுதியாக்கப்பட்டதல்லவா? எனவே இந்த முதல் அறிமுகம் உங்களின் இயல்பான சுபாவம் ஆக வேண்டும். சுபாவம் என்பது இயல்பானதாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அதே போல் இப்பொழுதுள்ள நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பிராமண குழந்தையின் ஆத்ம உணர்வு ஸ்திதியும் இயல்பானதாக இருக்க வேண்டும். சில குழந்தைகளிடம் இந்த ஸ்திதி காணப்படுகிறது. அவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. அவர்கள் நினைவு சுரூபங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக எப்பொழுதும் இயல்பாகவும் நினைவு சுரூபம் ஆக வேண்டும். பிராமணர்கள் அனைவருக்கும் இறுதி வினாத்தால் பற்றை வென்றவராகவும் நினைவின் சுரூபமாகவும் இருக்கும் இந்த சிறிய பரீட்சை தாளே ஆகும். எனவே இந்த வருடம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சில குழந்தைகள் கேட்கிறார்கள், நாங்கள் இந்த வருடம் என்ன விசேஷமான இலக்கை கொண்டிருப்பது? பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் சதா ஆத்ம உணர்வுடையவராகவும் நினைவின் சுரூபமாகவும் இருப்பீர்களாக. நீங்கள் எப்படியும் ஜீவன் முக்தி அடைய வேண்டி உள்ளது. ஆனால் ஜீவன் முக்தி அடைவதற்கு முன்னர் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். இந்த ஸ்திதி காலத்தை நெருக்கமாக கொண்டு வந்து உலகிலுள்ள உங்களின் சகோதர சகோதரிகள் அனைவரையும் துன்பத்திலிருந்தும் அமைதியின்மையிலிருந்தும் விடுவிக்கும். உங்களின் இந்த ஸ்திதியானது முக்தி தாமத்தின் வாயில்களை திறக்கும். எனவே உங்களின் சகோதர சகோதரிகளின் மீது உங்களுக்கு கருணை இல்லையா? எங்குமுள்ள ஆத்மாக்கள் துயரத்தில் அழுகின்றார்கள். அதனால் உங்களின் முக்தியானது அனைவருக்கும் முக்தியடைய செய்யும். ஆகவே எந்த அளவிற்கு உங்களிடம் இந்த இயல்பான விழிப்புணர்வு இருக்கின்றதென்றும் அதனால் ஒரு சக்தி வாய்ந்த ரூபம் இருக்கின்றதென்றும் சோதித்து பாருங்கள். சக்தி சுரூபம் ஆகுதல் என்றால் வினாவை அனைத்தும் இலகுவாக முடித்து விடுதல் என்ற அர்த்தம். நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த முயற்சியை செய்ய வேண்டியதில்லை. இப்பொழுது குழந்தைகளிடம் கொண்டுள்ள அன்பினால் இந்த வருடம் குழந்தைகளான நீங்கள் எவரும் எந்த விதமான பிரச்சனையினாலும் சிரமப்படுவதை பாப்தாதா பார்க்க விரும்பவில்லை. இந்த வருடம் குழந்தைகளான நீங்கள் எவரும் எந்த விதமான பிரச்சனையினாலும் சிரமப்படுவதை பாப்தாதா பார்க்க விரும்பவில்லை. பிரச்சனையை முடித்து சக்தி வாய்ந்த தீர்வுகளின் சுரூபம் ஆகுங்கள். இது சாத்தியமா? இது சாத்தியமா? தாதிகளை கூறுங்கள், ஆசிரியர்களை கூறுங்கள், இது சாத்தியமா? பாண்டவர்களே, இது சாத்தியமா? பின்னர் சாக்கு போக்கு கூறாதீர்கள், இதனால்தான் இது நடந்தால்தான், இது நடந்ததால்தான், இது நடந்திருக்காது விட்டால் இது நடந்திருக்காது. பாப்தாதா ஏற்கனவே பல விளையாட்டுகளை, மிக இனிய விளையாட்டுகளை பார்த்துள்ளார். என்னதான் நடந்தாலும் பிரச்சனையின் வடிவம் இமாலய மலையை விட 100 மடங்கு பெரியதாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களின் சரீரம், மனம், மற்றொருவர் அல்லது இயற்கையின் பஞ்சபூதங்களால் வந்தாலும் உங்களின் ஆதிஸ்திதியை உருவாக்குவதற்கான வழிமுறை சுய மரியாதையை கொண்டிருப்பதாகும். இயல்பான முறையில் சுய மரியாதை இருக்க வேண்டும். நீங்கள் அதை நினைப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்வதாக இருக்கக்கூடாது. இல்லை, உண்மையில் நான் சுயதர்ஷன சக்கரதாரி, நான் கண்களின் ஒளியாவேன், நான் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன், நான் இத்தகையவன், வேறு யாராவது இப்படி ஆகப்போகின்றீர்களா? சென்ற கல்பத்தில் இப்படி ஆகியவர் யார்? வேறு யாராவது இப்படி ஆகினார்களா? அல்லது நீங்கள் அப்படி ஆகினீர்களா? ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்களே அப்படி ஆகினீர்கள். இப்போதும் நீங்களே அப்படி ஆகின்றீர்கள். நீங்களே அப்படி ஆகுவீர்கள். இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாப்தாதா முகங்கள் அனைத்தையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் சென்ற கல்பத்திற்குரிய அதே ஆத்மாக்கள். நீங்கள் இந்த கல்பத்திற்கு உரியவர்களா அல்லது முன்னர் பல கல்பங்களுக்கு உரியவர்களா? நீங்கள் கல்பம் கல்பமாக அதே ஆத்மாக்கள் தானே? அப்படியா? ஒவ்வொரு கல்பமும் அதே ஆத்மாக்கள் என்றவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்படி என்றால் அது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்படித்தானே? நீங்கள் சித்திக்கான சான்றிதழை பெற்றுள்ளீர்கள் தானே? அல்லது நீங்கள் இப்போது அதை பெற வேண்டி உள்ளதா? நீங்கள் அதை சென்ற கல்பத்திலும் பெற்றீர்கள், அதனால் இப்போது நீங்கள் அதை பெற மாட்டீர்களா? இந்த விழிப்புணர்வின் சுரூபங்கள் ஆகுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சான்றிதழை பெற்றுள்ளீர்கள். திறமை சித்தி எழுதுவதற்கும் வெறுமனே சித்தி எழுதுவதற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. ஆனால் நீங்கள் அதே ஆத்மாக்கள். உங்களுக்கு இது உறுதியாக உள்ளதல்லவா? அல்லது புகைவண்டியில் பயணிக்கும் பொழுது நீங்கள் இதை மறந்து விடுவீர்களா? நீங்கள் விமானத்தில் செல்லும் பொழுது அதுவும் பறந்து விடுமா? இல்லை. உதாரணமாக இந்த வருடம் சிவராத்திரியை மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் எங்கும் கொண்டாட வேண்டும் என்ற திட சங்கற்பம் உங்களுக்கு இருந்தது. அதனால் அதனை நீங்கள் கொண்டாடினீர்கள் தானே? உங்களின் திட சங்கற்பத்தால் உங்களுக்குள் இருந்த எந்த எண்ணமும் நிறைவேறியதல்லவா? எனவே இது எதன் அற்புதம்? ஒற்றுமையினதும் திட சங்கற்பத்தினதும் நீங்கள் 67 நிகழ்ச்சிகளை செய்யும் எண்ணத்தை கொண்டிருந்தீர்கள். ஆனால் பல குழந்தைகள் அந்த எண்ணிக்கையை விட அதிகமான நிகழ்ச்சிகளை செய்திருப்பதை பாப்தாதா கண்டார். இதுவே சக்தி வாய்ந்த ரூபத்தின் அடையாளமாகும். இது ஊக்கத்தினதும் உற்சாகத்தினதும் நடைமுறை ரூபமாகும். நீங்கள் இயல்பாகவே இதை எங்கும் செய்தீர்கள் அல்லவா? அதே போல் நீங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதுடன் நாங்கள் நிச்சயமாக இப்பொழுது காலத்தை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும், ஆத்மாக்கள் முக்தியடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நினைவு சுரூபங்களாகி உங்களின் எண்ணங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுதே அது நடக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஒரு விசேஷமான ஸ்னேக் மிலனை அல்லது ஒரு சந்திப்பை கொண்டிருக்க போவதாகவும், பாரதத்தை சார்ந்தவர்களும் ஒரு சந்திப்பை நடத்தப் போவதாகவும் பாப்தாதா கேள்விப்பட்டார். எனவே அந்த சந்திப்புகளில் சேவைக்கான திட்டங்களை மட்டும் செய்யாதீர்கள். திட்டங்களை செய்யுங்கள், ஆனால் சமநிலையும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான்களாகி தொடர்ந்தும் முன்னால் பறக்கும் வகையில் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழையுங்கள். அருள்பவராகி ஒத்துழைப்பை வழங்குங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், ஆனால் ஒத்துழையுங்கள். உங்களின் சுய மரியாதையிலிருந்து மதிப்பளிப்பதன் மூலம் ஒத்துழையுங்கள். ஏனென்றால் உங்களின் இதயபூர்வமாக எந்த ஓர் ஆத்மாவிற்கும் நீங்கள் மதிப்பளிக்கும் போது அது மிக பெரியதோர் புண்ணிய செயலாகும். நீங்கள் ஒரு பலவீனமான ஆத்மாவிற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்தீர்கள். எனவே அது மகத்தான புண்ணியம். ஏற்கனவே வீழ்ந்தவர்களை கீழே தள்ளாதீர்கள், ஆனால் அவர்களை கட்டி அணையுங்கள். புறத்தே அல்ல அவர்களை கட்டி அணைத்தல் என்றால் அவர்களை தந்தைக்கு சமமானவர் ஆக்குதல் என்று அர்த்தம். அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குங்கள். நீங்கள் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்கள் தானே? மதிப்பளிப்பதுடன் உங்களின் சுய மரியாதையையும் பேணுங்கள். சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குங்கள். உங்களை வீணான சூழ்நிலைகளில் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். பலவீனமான ஆத்மாக்கள் எப்படியும் பலவீனமானவர்களே. நீங்கள் தொடர்ந்து அவர்களின் பலவீனங்களை பார்த்தால் எப்படி நீங்கள் ஒத்துழைப்பவர் ஆகுவீர்கள்? ஒத்துழைப்பை கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாத போது அனைத்திலும் இலகுவான முயற்சி என்னவென்றால் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதே ஆகும். மதிப்பை அளித்து புகழ் தகுதி வாய்ந்தவர் ஆகுங்கள். மதிப்பளிப்பவர்கள் மட்டுமே அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவார்கள். இப்பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு மரியாதைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் ராஜ்ய உரிமையும் இருக்கும். அத்துடன் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்கள். தொடர்ந்து வழங்குங்கள். பெறுவதை பற்றி நினைக்காதீர்கள். நீங்கள் பெறும்போது மட்டுமே கொடுப்பதென்பது, அதாவது வியாபாரியின் செயல். நீங்கள் அருள்பவரின் குழந்தைகள். எங்கும் குழந்தைகள் செய்யும் சேவையை பார்த்து பாப்தாதா கழிப்படைகின்றார். நீங்கள் அனைவரும் மிக நல்ல சேவை செய்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது முன்னேற வேண்டும் தானே? நீங்கள் வார்த்தைகளால் மிக நல்ல சேவை செய்துள்ளீர்கள். வசதிகளால் சேவை செய்வதிலும் நீங்கள் நல்ல பெரு பேறுகளை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் பலரின் முறைப்பாடுகளை முடித்துள்ளீர்கள். அத்துடன் கூடவே காலத்தின் துரித வேகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டும் நீங்கள் சேவை செய்வதை பாப்தாதா விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியை அருள்வதற்கான கருவிகள் ஆகுவீர்கள். ஏனெனில் நீங்கள் தந்தையின் சகப்பாடிகள் ஆவீர்கள். அதனால் காலத்தின் வேகத்திற்கு ஏற்ப நீங்கள் ஒரே நேரத்தில் மூன்று வகையான சேவைகளை செய்ய வேண்டும். ஒன்று உங்களின் வார்த்தைகளால், பின்னர் உங்களின் சக்தி வாய்ந்த ஸ்திதியால், மூன்றாவது உங்களின் மேன்மையான ஆன்மீக அதிர்வலைகளால். நீங்கள் எங்கே சேவை செய்தாலும் ஆன்மீக அதிர்வலைகளின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி இலகுவாக அனைவரும் கவரப்படும் வகையில் ஆன்மீக அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். உங்களின் கடைசி பிறவியிலும் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்கள் சேவை செய்வதை பாருங்கள். அவை வார்த்தைகளால் எதையாவது பேசுகின்றனவா? அவற்றின் அதிர்வலைகள் எத்தகையதென்றால் பக்தர்கள் இலகுவாக தமது பக்தியின் பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த முறையில் அதிர்வலைகள் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். சகல சக்திகளின் கதிர்களும் அந்த அதிர்வலைகளின் மூலமாக பரவ வேண்டும். அதனால் அவை சூழலையே மாற்ற வேண்டும். அதிர்வலைகள் எத்தகையவை என்றால் அவை உங்களின் இதயத்தில் பதிகின்றன. உங்களின் இதயத்தில் யாராவது ஒருவரின் நல்ல அல்லது தீய அதிர்வலைகள் பதிந்தால் அதன் விளைவு எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்திருக்கின்றீர்கள். அது நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் தானே? நீங்கள் அதை நீக்க விரும்பினாலும் உங்களால் அதை நீக்க முடியாது. யாராவது ஒருவரின் தீய அதிர்வலைகள் உங்களின் இதயத்தில் பதிந்துவிட்டால் உங்களால் அவற்றை இலகுவாக நீக்க முடியுமா? எனவே சகல சக்திகளின் கதிர்களுக்குரிய உங்களின் அதிர்வலைகள் பதிவுகள் போல் செயல்படட்டும். வார்த்தைகள் மறந்து போகலாம், ஆனால் அதிர்வலைகளால் பதிந்தவற்றை இலகுவாக நீக்க முடியாது. நீங்கள் அதை அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதல்லவா? பாப்தாதா குஜராத்திற்கும் பம்பாய்க்கும் அவர்கள் காட்டிய ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் பல மில்லியன் மடங்கு பாராட்டுகளை வழங்குகின்றார். ஏன், உங்களின் சிறப்பு இயல்பு என்ன? ஏன் பாபா உங்களை பாராட்டுகின்றார்? நீங்கள் தொடர்ந்து பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்கள், ஆனால் பாபா ஏன் குறிப்பாக உங்களை பாராட்டுகின்றார்? இவை இரண்டினதும் சிறப்பியல்பானது ஒற்றுமையும் திட சங்கற்பமும் ஆகும். எங்கே ஒற்றுமையும் திட சங்கற்பமும் உள்ளனவோ அங்கே ஒரு வருடத்திற்கு பதிலாக ஒரு வருட வேலை ஒரு மாதத்தில் பெறப்பட்டுவிடும். குஜராத்தையும் பம்பாயையும் சார்ந்தவர்கள் இதை கேட்டீர்களா? இப்போது ஒரு வினாடியில் ஞான சூரியனின் ஸ்திதியில் ஸ்திரமாகி சகல சக்திகளின் கதிர்களை பயத்துடனும் குழப்பத்திலும் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் பரவ செய்யுங்கள். அவர்கள் பயந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சக்தி கொடுங்கள், அதிர்வலைகளை பரப்புங்கள். அச்சா, பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரிடமிருந்தும் பாப்தாதா பல கடிதங்களையும் இமெயில்களையும் பெற்றார். ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள், எனது நினைவை பாபாவிடம் கொடுங்கள், எனது நினைவை பாபாவிடம் கொடுங்கள். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு அன்பான குழந்தையின் அன்பும் நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. தொலைவில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் பாப்தாதாவின் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே எனது நினைவை கொடுங்கள், எனது நினைவை கொடுங்கள் என கூறியவர்களின் நினைவானது பாபாவை வந்தடைந்துள்ளது. குழந்தைகளின் இந்த அன்பும் தந்தையின் அன்பும் குழந்தைகளான உங்களை பறக்கச் செய்கின்றன. அச்சா, எங்குமுள்ள அதிகபட்ச பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரான விசேஷமான ஆத்மாக்களுக்கும் சதா தமது சுய மரியாதையுடன் இருந்து மற்றவர்களுக்கும் மரியாதை அளிக்கின்ற சேவையாளர் குழந்தைகளுக்கும் சதா நினைவின் சுரூபங்களாகவும் அதனால் சக்தி சுரூபங்களாகவும் உள்ள ஆத்மாக்களுக்கும் சகல சக்திகளின் சுரூபங்களாக இருப்பதுடன் சதா தமது ஆட்டி அசைக்க முடியாத ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். தாதிஜியிடம், பாப்தாதா குறிப்பாக உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏன் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார்? எப்படி தந்தை பிரம்மா அனைவருக்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் இதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுவதை போல் நீங்களும் அதில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுவதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்களும் என்னுடன் இருக்கின்றீர்கள் என்று தாதி கூறினார். அது உண்மையே, ஆனால் நீங்கள்தான் கருவி ஆகியுள்ளீர்கள். அப்படித்தானே? உங்களிடமுள்ள திட சங்கற்பத்தால் எங்கும் வெற்றி ஏற்பட்டுள்ளது. இதனாலேயே நீங்கள் அதிக அளவு மறைமுகமான ஆன்மீக சக்தியால் நிரம்பி உள்ளீர்கள். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. நீங்கள் அதிக அளவு ஆன்மீக சக்தியால் நிரம்பி உள்ளீர்கள். அத்துடன் ஒப்பிடும் பொழுது உங்களின் ஆரோக்கியம் எதுவுமே இல்லை. அது ஓர் அற்புதமே இல்லையா? தாதிகள் பாபாவை சந்திப்பதை பார்க்கும் பொழுது அனைவரும் நினைக்கின்றார்கள், நானும் ஒரு தாதியாக இருந்திருந்தால் அதேபோல் நானும் சந்தித்திருப்பேனே. நீங்களும் ஒரு தாதி ஆகுவீர்கள். பாப்தாதா தனது இதயத்தில் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார். அவர் அதை இன்னமும் உங்களிடம் தரவில்லை. எனவே பிரம்மா பாபாவின் சாக்கார நாட்களில் இருந்து சேவையில் ஆதி ரத்தினங்களாக இருந்தவர்களின் ஒன்று கூடல் உறுதியாக ஆக்கப்பட வேண்டும். எப்பொழுது நீங்கள் அதை செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. நீங்கள் அதை செய்யும் பொழுது இது உங்களின் கடமை. தாதி ஜானகியிடம், உங்களுக்கும் உங்களின் இதயத்தில் இந்த எண்ணம் ஏற்பட்டதல்லவா? தாதிகளான உங்களின் ஒன்று கூடல் ஒற்றுமையாகவும் திட சங்கற்பத்துடனும் இருப்பதை போல் சேவையில் ஆதி ரத்தினங்களின் ஒன்று கூடலும் பலமானவராக இருக்க வேண்டும். சேவை அதிகரிக்க வேண்டியிருப்பதனால் இதற்கு பெரும் தேவை உள்ளது. எனவே ஒன்று கூடலின் சக்தியால் அது எதை விரும்புகிறதோ அதை செய்ய முடியும். ஐந்து பாண்டவர்கள் ஒன்று கூடலின் ஞாபகார்த்தத்தின் சின்னமாக இருக்கிறார்கள். அவர்களில் ஐந்து பேரே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று கூடலின் அடையாளமாக இருக்கின்றார்கள். அச்சா, சாக்கார் பிரம்மாவின் நாட்களில் இருந்து நிலையங்களில் சேவை செய்வதில் ஈடுபட்டிருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். நிலையங்களில் தங்கி இருப்பவர்கள் இந்த குழுவின் சகோதரர்களும் இருக்கின்றார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் சத்கதி இடம்பெற முடியாது. இங்கு வெகு சிலரே இருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் பலர் இருக்கிறார்கள். இந்த ஒன்று கூடலை ஒன்றாக சேர்ப்பது இவரின், அதாவது தாதி ஜானகியின் கடமையே ஆகும். தாதிஜி பிரகாஷ்மணி முதுகெலும்பாக இருக்கின்றார். அவர்கள் மிக நல்ல ரத்தினங்கள். அச்சா, அனைத்துமே சிறப்பாக உள்ளது. நீங்கள் எதை தொடர்ந்து செய்தாலும் உங்களின் ஒன்று கூடலில் மகத்துவம் உள்ளது. உங்களின் கோட்டை பலமானது. ஆசீர்வாதம், உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் சகல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. சதா உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். நான் ஒரு வெற்றி ரத்தினம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் உங்களின் ஆசனத்தை போன்றே. அந்த ஆசனத்திற்கான தகைமைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்கின்றீர்கள். எந்த ஓர் இக்கட்டான சூழ்நிலை உங்களின் முன்னால் வந்தாலும் ஒரு வினாடியில் உங்களை அந்த ஆசனத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். தமது ஆசனத்தில், அதாவது தமது பதவியில் அமர்ந்திருப்பவர்களின் கட்டளைகளை மட்டுமே பின்பற்றப்படும். உங்களின் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். சங்கம யுகம் சதா வெற்றியடைவதற்கான யுகமாகும். இந்த யுகம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகி வெற்றியாளர் ஆகுங்கள். ஸ்லோகம். தமது பலவீனங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுபவர்களே சிவசக்தி பாண்டவ சேனையினர். ஓம் சாந்தி.